الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد
சோதரேந்த உதஹிய குர்பானி பற்றி கேட்கப்பட்ட சில கேள்விகள், எனவே அது சம்பந்தமான ஒரு குறிப்பை இந்த இடத்தில் நாம் சொல்லலாம். சோதர்களே, உதஹியாவுடைய சட்டத்தில் இமாம உலமாக்கள் 5 நிபந்தனைகளை சொல்லியிருக்கிறார்கள். எனவே உதஹியா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் இந்த நிபந்தனைகள் தங்களுடைய உதஹியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு உதஹியாவுக்கு நியத்து வைக்கலாமா என்றால் தாராளமாக வைக்கலாம். உதஹியாவுக்கு துல்ஹஜ் தலைப்பிறைக்கு முன்புதான் நியத்து வைக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. யாருக்கு எப்போ வசதி வருவதோ அப்போ என்ன செய்யலாம், உதஹியாவுக்கு நியத்து வைத்து விடலாம். சகோதரர்களை, உதஹியா என்பது மிக சிறப்பான பெருநாள் தினம் என்று நாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமல். அதை வசதியுள்ள எந்த ஒரு சகோதரரும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், அன்றைய தினத்தில் வசதி இல்லாவிட்டால், அதாவது கடன் வாங்கி உதஹியா கொடுக்கலாமா, கடன் வாங்கி உதஹியா கொடுக்கலாமா என்று கேள்வி உலமாக்களிடம் கேட்கப்பட்ட போது, ஆம் கொடுக்கலாம் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, கடனை கொடுக்கும் வசதி பின்னால் அவருக்கு வர வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருவருக்கு சம்பளம் மாச கடைசியில், இப்போ துல்ஹஜ் மாதத்தினுடைய 30வது நாள் தான் அவருக்கு சம்பளம் கிடைக்குது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் துல்ஹஜ் 10வது நாள் என்ன செய்யணும், உதஹியா கொடுக்கணும். ஏன்னா சம்பளம் மாச கடைசியில் கிடைக்கும். இப்போ ஒரு ஆட்டை வாங்கி அறுக்கிறதா இருந்தால் ஒரு 500-600 ரியால் என்ன தேவைப்படுகிறது. இதை கடனா பெற்று இந்த அமலை செய்துவிட்டு பிறகு கடனை அடைக்கலாமா என்றால் தாராளமாக செய்யலாம், தப்பு எதுவும் கிடையாது. யாருக்கு அறவே வசதி இல்லையோ அவர் அந்த சிரமத்தை தலையில போட்டுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. வசதி உள்ளவர் அல்லது வசதி பிறகு ஏற்படும் என்று இருப்பவர் தாராளமாக என்ன செய்யலாம். ஏன், அந்த வணக்கம் அவ்வளவு சிறப்பான ஒரு வணக்கம். எனவே இதற்கு பிறகும் கூட நாம் உதஹியா கொடுப்பதற்கு நியத்து வைக்கலாமா என்றால் வைக்கலாம். தனிய ஒரு ஆட்டை ஒருவர் கொடுக்க வேண்டும், சேர்ந்து கொடுப்பதாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து, என்ன 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யலாம். இப்போ 7 பேர் சேர்ற நேரம் 7 பேரும் சமனாக அமௌண்ட் போடணும் என்றது கட்டாயம் இல்லை. ஒருவர் 1000 ரூபா, ஒரு மாடு ஒரு 3000 வச்சா ஒருவர் 1000 ரூபா போடுறாரு, ஒருவர் 500 ரூபா போடுறாரு, ஒருவர் 250 ரூபா போடுறாரு. எப்படியோ 7 பேர் சேர்ந்து 3000 என்ன செஞ்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, 7 கை ஒன்று சேர்ந்து விட்டது, அது ஆகும். ஆனால் என்ன செய்ய முடியாது, உதஹியால வந்து 7ஐ விட அதிகமாக சேர முடியாது. 7ஐ விட 7 பேரை விட குறைந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம். அதாவது 7 பேரை விட அதிகமாகத்தான் சேரக்கூடாது என்பது என்ன சட்டம். சரி, அப்போ எனவே உதஹியாவுடைய இந்த வணக்கத்தில் பேணப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன? உலமாக்கள் சொல்லக்கூடிய முதலாவது நிபந்தனை வந்து, அது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற வணக்க பிராணியில் தான் என்ன செய்யணும், அறுக்கப்பட வேண்டும். ஆடு மாடு அல்லாத ஏனைய பிராணிகள் உதஹியாவுக்காக எடுக்கப்படக்கூடாது. சகோதரர்களே, பஹீமத்துல் அன்ஆம், பஹீமத்துல் அன்ஆம் என்ற வார்த்தையை தான் என்ன இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பஹீமத்துல் அன்ஆம் என்றால் அது ஆடு மாடு ஒட்டகமாகிய இந்த 3 பிராணிகளை தான் என்ன செய்யும், குறிக்கும். எனவே கோழியில கொடுக்கலாமா, கொக்குல கொடுக்கலாமா என்று சொல்லி என இப்படி எல்லாம் சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு அனுமதி வழங்கக்கூடிய சிலர்களும் கூட என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். எனவே நாம் ஹதீஸ்களை பார்த்தால், சஹாபாக்களுடைய கூற்றுகளை பார்த்தால், இந்த மிருகங்களில் இருந்தன இந்த மிருகம் தாராளமாக இருக்கும் போது இன்னொன்றின் பக்கம் நாம் போக வேண்டிய தேவை கிடையாது. அப்ப எனவே ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகள் தான் குர்பானியுடைய பிராணிகள். இரண்டாவது, உரிய வயது எல்லையை அதை அடைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வயது, மாடாக இருந்தால் 2 வயது, ஆடாக இருந்தால் அது வெள்ளையாடாக இருந்தால் 1 வயதும், செம்மறி ஆடாக இருந்தால் என்ன 6 மாதங்கள் பூரணமானதையும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். இப்ப மாட்டுல வந்து பசுவை கொடுக்கிறதா இல்லாட்டி என்ன எருவ மாட்டை கொடுக்கிறதா என்றால் அது எந்த மாட்டையும் கொடுக்கலாம். யார் யாருக்கு எந்த இடத்துல எந்த வசதி இருக்குதோ என்ன அந்த வசதிக்கு ஏற்ப என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எனவே வயதில்லை கவனிக்கப்பட வேண்டும். நாம் ஆட்டு அல்லது மாட்டு விற்கிற இடத்துக்கு போய் பார்த்து இது நல்லா இருக்குது இதை பிடிச்சி அறுத்துடுவோம் என்று சொல்லி என்ன அதோட வயசு என்னன்றது என்ன செய்யலாம். இப்போ கேள்வி கேட்டாதீங்க, வயசு எப்படி பார்க்கறதுண்டு, தாய்க்கு தெரியும் புள்ளட வயசு எப்படின்னு. அதே மாதிரி அந்த மாடு மாடு ஒட்டகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியுமா அதுக்கு எத்தனை வயசு என்று சொல்லி விளங்கிச்சா. அதனாவது பல்களை பற்களை வைத்து என்ன செய்வார்கள், அதை தீர்மானிப்பார்கள். சரி, அடுத்ததாக குர்பானிக்குரிய நேரம். முதலாவது சொன்னோம் ஆடு மாடு ஒட்டகம், இரண்டாவது நிபந்தனை வயதில்லை, மூன்றாவது நிபந்தனை குர்பானிக்குரிய நேரம். எப்போது இமாம் அவர்கள் அதை ஹுத்பாவில் தெளிவாக சொன்னார்கள், ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகுதான் அதனுடைய நேரம் அய்யாமுத் தஷ்ரீக் வரைக்கும், அதாவது துல்ஹஜ்ஜி 13வது நாள் அசர் தொழுகை வரைக்கும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதற்கு உட்பட்ட நேரத்தில் தான் குர்பானியுடைய நேரம், இதை தாண்டி முந்தி குர்பானி கொடுக்க முடியாது. அப்ப ஒரு சஹாபி என்ன செய்கின்றார், தொழுகைக்கு முன்னாலே அறுத்துட்டு வந்தவர், தொழுகைக்கு முன்னாலே அறுத்து விட்டு வந்தார், வேறொன்றை அறுக்குமாறு அவருக்கு சொன்னார்கள். இன்னொரு பிராணியை நீங்க என்ன செய்ய, நீங்க அருங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். அதிலிருந்து என்ன விளங்குது, தொழுகைக்கு முன்னால் செய்தால் அது சாதாரண ஒரு குடும்பத்துக்கு வழங்கி ஒரு இறைச்சியாகத்தான் இருக்கும், குர்பானியில் அது சேராது, உதஹியாவில் அது சேரமாட்டாது. சரி, யாராவது ஒருவர் குர்பானி ஒன்றை அறுப்பதற்காக மாடை கெட்டி போட்டு வச்சிருந்தாரு, ராவு கெட்டி போட்ட மாடை வெள்ளம் வந்து பார்க்கிறாரு, மாட்டை காணலன்னு வைங்க, மாடு என்ன எஸ்கேப் ஆயிட்டு, இப்போ குர்பானிக்கு வச்ச மாட்டை காணல, இந்த மாடை கண்டுபிடிக்கும் போது துல்ஹஜ் 15வது நாள் ஆயிடுச்சு, இந்த மாடை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இது செஞ்சு கண்டுபிடிக்கிற நேரம் என்ன. அப்ப இப்படி நடந்தால் அது இவருடைய குறையில் இல்லை, இவர் ஒழுங்கா கட்டிதான் வச்சிருந்தாரு, ஏதோ திருட்டு போயிட்டு அல்லது மாடு அவுத்து கொண்டு என்ன செய்து, இப்படி ஏதாவது நடந்து விட்டால் அவர் ஐயாமுத் தஷ்ரீக்கையும் தாண்டி அறுப்பது குற்றம் அல்ல, ஏன் அவருடைய குறை அல்ல. அதே போன்று ஒருவர் இன்னொருவருக்கு மாட்டை அறுக்கிறதுக்காக வேண்டி பொறுப்பு கொடுத்திருந்தாரு, அவர் மறந்து தரணுவீங்க, எப்ப அவருக்கு ஞாபகம் வருது, துல்ஹஜ் பிற 14ல தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா இன்னார் மாட்டொன்று அறுக்க சொன்னாரே என்றது. அப்ப இவரும் கூட என்ன செய்யலாம், உடனடியாக அந்த மாட்டை அறுத்து விடலாம், காரணம் மறதி. சரி, அப்ப நினைவு இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது, இந்த நாட்களை தாண்டக்கூடாது. அப்ப நேரம் அடுத்தது சகோதரர்களே, குர்பான் பிராணியை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் சொன்னார்கள். விசேடமாக குர்பான் பிராணியில் 4 குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், 4 குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுல விசேடமாக குருடை சொன்னார்கள், கண் குருடு, மாட்டுக்கு குருடா இல்லையான்னு எனக்கு இப்படி தெரியும் கேள்வி கேட்டுறாதீங்க, அது மாட்டுக்குரிய ஆக்களுக்கு அந்த கேள்வி வேணும், அது விளங்கும், அது குருடா இல்லையா என்றது அவர்களுக்கு தெரியும். அதே போன்ற என்ன சொன்னார்கள், நொண்டி, பார்ப்பதற்கு தெளிவாக நொண்டுகிறதா இருந்தால், சாதாரண நொண்டி குற்றம் அல்ல, தெளிவாகவே காலில் பெரிய பிரச்சனைக்குது, நடக்க முடியாமல் இருக்குது என்றால், இப்படியான குறையுள்ள மாடுகளை என்ன செய்யாத பிராணிகளை குர்பானியில் நீங்கள் சேர்க்காதீர்கள். அதே போன்று நபி அவர்கள் நோயை சொன்னார்கள், கடுமையான நோய், அதாவது தெளிவாக பார்த்தாலே விளங்குது இது ஒரு நோய் பிடிச்ச மாடு என்று சொல்லி, இப்படியான நிலையில் இருக்கும் மாட்டையும் என்ன செய்யாதீங்க. அப்ப இனி மாடு பட்டணிக்கு போயிட்டு எல்லா மாட்டுக்கும் மெடிக்கல் சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்டுறாதீங்க, விளங்கிச்சா, அந்த மாட்டுக்கு உரிய ஆக்களுக்கு தெரியும், நிலைமை தெரியும், அவங்க ஏதாவது ஏமாத்தி உங்களுக்கு வித்தாங்கன்னு சொன்னா அந்த பாவத்தை அவங்க சுமப்பாங்க. ஆனா நாங்க இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட மாடா இருக்கணும் என்றதுல நாங்க கவனமா இருக்கணும், நொண்டியா இருக்கக்கூடாது, குருடா இருக்கக்கூடாது, நோய் பிடித்ததாக இருக்கக்கூடாது. அதே போன்று 4வது சொன்னார்கள், மிகவும் கடுமையாக மெலிந்தது அல்ல ஹசீல், கடுமையாக மெலிந்து குர்பானி கொடுக்கறதே இறைச்சால மக்கள் என்ன பயன்பெறணும், இதுல முள்ளு மட்டும்தான் இருக்கின்றா, எப்படி இந்த மாட்டை கொடுக்கறது, பார்த்தா விளங்குது கடுமையாக மெலிந்து போயிருக்கிறது என்றால் அது குர்பானிக்கு பயனுள்ளதாக இருக்காது. எனவே அப்படியான மாடுகளையும் என்ன செய்யாதீர்கள் சகோதரர்களை. இதோடு சேர்த்து வேற நோய்கள், இப்ப ஹதீஸ்ல சொல்லப்பட்ட 4 நோய் இதுதான், இதை தாண்டி வேறு நோய்களையும் கவனிக்க வேண்டுமா என்றால் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், இறைச்சியில், குர்பான் இறைச்சியில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதுல சேர்க்கப்பட வேணும். ஏதா நோக்கம் இறைச்சி நல்லா ஆகணும், இறைச்சி வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு பயன் இருக்கணும். எனவே மாட்டினுடைய உடம்பை, அதனுடைய சதையை பாதிக்கக்கூடிய அளவு பெரிய நோய்கள் இருக்குமானால் அவைகள் கண்டிப்பாக என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டும். 5வது நிபந்தனை சகோதரர்களே, சொந்தத்தில் அறுக்கணும், இன்னொத்தண்ட மாடை பிடிச்சா அறுக்கிறது இல்லை, சரிங்களா. யாராவது ஒருவர் என்ன செஞ்சுக்கிறாரு, மாட்டொண்ட கொண்டாந்து அடகு வச்சு இவட்ட கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு, பத்திரமா பாதுகாத்துக்கோங்க வந்து எடுக்கிறேன், குர்பான் டைம் வந்துச்சு இவர் பாக்குறாரு மாடுன்றீங்க, அவர் வந்தா என்ன சரி சொல்லி சமாளிச்சு கொள்வோம் என்ன, மாட்டை அறுத்துட்டாருண்டா, இது சரியா இல்ல, தனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் அல்லது பிறர் மூலமாக தனக்கு சாட்டப்பட்டதாக இருக்கணும், நான் அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து என்ன செய்யலாம், அறுக்கலாம். இன்னொருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு பொறுப்பு தந்திருக்கிறார், இந்த நகம் முடியே போன்றவைகள் துல்ஹஜ் தலைப்பிறையிலிருந்து குர்பானி கொடுப்பவர்கள் வெட்டக்கூடாது என்ற சட்டம் யார் குர்பானிக்கு சொந்தக்காரரோ அவருக்கு தான், அவரால் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களோ அவருடைய குடும்பத்தவர்களோ என்ன செய்ய மாட்டார்கள், அந்த சட்டத்துக்குள்ள வரமாட்டார்கள். சரி சகோதரர்களே, ஆக இந்த 5 நிபந்தனைகளும் குர்பானில் கவனிக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள். அதுல 1, முதலாவது என்ன சொன்னோம், ஆடு மாடு ஒட்டகமாக இருக்க வேண்டும். 2வது, அதாவது அதனுடைய வயதெல்லை கவனிக்கப்பட வேண்டும். மூன்றாவது குறிப்பிடப்படக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் குர்பானி கொடுக்க வேண்டும். நாலாவது நோய்கள் அற்றதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது தனக்கு சொந்தமான, தனது சொந்த பணத்தில் அல்லது தனக்கு சொந்தமான பிராணியில் இந்த குர்பானி நடைபெற வேண்டும் என்று உலமாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், குர்பானியினுடைய நிபந்தனைகளை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களை, இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை இது, இப்ப நாங்க நாட்டில் குர்பான் கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சிருப்போம், அங்க குடும்பத்தவர்களிடத்திலேயோ அல்லது யாரிடத்திலேயோ பொறுப்பு சாட்டியிருப்போம். அவர்கள் அறுக்கும் நேரம் என்ன நேரம், நாங்க இங்க தொழுந்த பிறகு அவங்க அறுக்கிறதா, அல்லது எங்களுக்கு இப்ப எங்களைய பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த பிரச்சனை இருக்காது. பெருநாள் பிந்தினாலே அன்றி உரிய ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பெருநாள் வந்தா எப்படியும் எங்களுக்கு முன்னுக்கு அவங்க தோந்துருவாங்க. அடுத்த நாள் பெருநாள் வந்தா நாங்க தான் முதல்ல என்ன செய்வோம், நாங்க முதல்ல தொழுவோம். அப்ப பெருநாள் குர்பானி என்பது பெருநாள் தொழுகைக்கு பிறகு அறுக்கப்பட வேண்டும். இப்ப நான் இங்க தொழுதுட்டேன்னா உடனே வீட்டுல கோல் அடிச்சு மாட்டை அறுத்துருங்கன்னு சொல்றது இல்ல. காரணம் என்ன, அவர்களுடைய எந்த இடத்தில் இந்த மாடு அறுக்கப்பட போகின்றதோ அந்த இடத்தில் இன்னும் பெருநாள் தொழுகை நடக்கவில்லை. எனவே உங்களுக்கு தெரியும், ஹைஸ்கோலஸ் சவுதியினுடைய பெரிய உலமாக்களிடத்துல இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில், அதாவது குர்பானியை இன்னொருவரிடம் சாட்டப்பட்டால் சாட்டப்பட்டவர் அவருடைய பெருநாளை கவனிக்கிற தொழுகையை கவனிக்கிறதா, அல்லது சாட்டியவர் நான் பொறுப்பு கொடுத்த நான் எனது தொழுகையை, நாங்கள் ரெண்டு பேரும் வேற நாட்டில் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்ன, யார் பொறுப்பு சாட்டப்பட்டாரோ அவர் அவருடைய ஊரில் தொழும் தொழுகையைத்தான் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்ன, இது வந்து பகிரங்கமாக செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான பெருநாளுடைய அமல். அப்ப பெருநாளுடைய அமல் என்று சொல்லும் போது அந்த ஊர்ல எப்ப பெருநாளோ அந்த பெருநாளை வச்சுதான் என்ன செய்யணும், அதை தீர்மானிக்கணும். அடுத்த சகோதரர்களை இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், காவிர்களுக்கு இந்த உதுஹையா பிராணியை கொடுக்கலாமா என்றால் அதுவும் உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், கொடுக்கலாம். காவிர்களுக்கு கொடுப்பது என்னல்ல தடை கிடையாது, அவர்களுக்கு குர்பான் பிராணியை வழங்கலாம். அதே போன்று சகோதரர்கள், குர்பானிக்கு எப்படி நீயத்து விக்கிறது என்றது நிறைய பேர் கேட்கிறாங்க. குர்பான் அறுக்கிற நேரம் எப்படி நீ அல்லாக்கா வேண்டி அறுக்கிறன்னு நீயத்து விக்கிறதா சரிங்களா. அப்ப குர்பான் அறுப்பதில் எமது குடும்பத்தவர்களை என்ன செய்யலாம், நாம் நீயத்துல சேர்த்துக் கொள்ளலாம். நபி அவர்கள் ஒரு ஆட்டு ரெண்டு ஆட்டை அறுத்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, கப்ஷைனி அம்லஹைன், இரண்டு நல்ல கொளுத்த வெள்ளை கருப்பு நிறமுடைய இரண்டு கொளுத்த ரெண்டு ஆட்டை நபி அவங்க அறுத்தாங்க. அறுக்கும் போது ஒரு ஆட்டை அறுக்கும் போது சொன்னார்கள், இது எனக்கும் என் குடும்பத்தவர்களுக்கும் என்று சொன்னார்கள். முஹம்மதின் வாலி முஹம்மத், இது முகம்மதுக்காகவும் முகம்மதுடைய குடும்பத்தவர்களுக்காகவும் இதை நான் வழங்குகிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது குர்பானி ஆட்டை அறுக்கும் போது எனது உம்மத்தில் யாரெல்லாம் குர்பான் கொடுக்கலையோ அவர்களுக்காக அறுக்கிறேன் சொன்னாங்க. எனவே குர்பானுடைய நீயத்தில் வந்து விசாலமான அனுமதி இருக்குது. மூணு உலக மக்களை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம், உலக முஸ்லீம்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனா சல்லி சீக்கிரத்தில் ஏழு பேரை விட தாண்டக்கூடாது. சல்லிக்கு குர்பானுக்கு ஆள் எடுக்கிற நேரம் ஏழு பேர் தான், அதை விட கூட என்ன செய்ய முடியாது, நாம் தாண்ட முடியாது. சகோதரர்களே, சல்லி சமயத்தில் குறைஞ்சாலும் சல்லி சேர்த்த பிறகு குறையுதுன்னு வைங்க, அப்ப எட்டாவது இன்னொரு நபரை சேர்க்க முடியாது. அந்த ஏழு பேருக்குள்ளதான் நீங்க என்ன செய்யணும், வசூல் பண்ணணும். திரும்ப சொல்லி இல்ல குர்பானுடைய விலை கூடிட்டு இன்னொரு ஐம்பது ரியால கூட தாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், அவர்களிடமே தான் பேசி எடுக்கணும். எனவே வெளியிலிருந்து யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஏன் ஏழு வரை அறுக்கப்பட்டது, அதனால அந்த ஏழு பேர்ல கவனமா இருக்கணும். அடுத்த சகோதரர்களே, இந்த அரபாவுடைய நாளை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. அரபாவுடைய நாள் எமது நாட்டில் இருப்பவர்கள் இங்க அரபால, நாங்க ஹாஜிகள் அரபால இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் அரபா நம்பு பிடிப்போம். இப்ப அங்க எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வருடம் பிறை கண்ட பிரகாரம் அங்கு எங்களுக்கு ஒன்பது என்று சொல்லும் போது அவங்களுக்கு எட்டு. அப்ப அவங்க இன்றைய நாள்ல அரபா நோன்பு பிடிக்கிறதா, இங்க உள்ள கணக்குப்படி அல்லது அங்குள்ள கணக்குப்படி பிடிக்கிறதா என்றால், சகோதரர்களே, சவுதியில இருக்கக்கூடிய உலமாக்களே ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், நீங்க உங்களோட நாட்டில் கண்ட பிறை அடிப்படையில் எப்போது துல்ஹஜ் மாதத்துடைய ஒன்பதாவது நாளோ அந்த நாள்ல நீங்க நோன்பு பிடிங்க, சவுதியை நீங்க பாக்காதீங்க. அல்லாஹு தாலா அரபாவை ஹஜ்ஜ சவுதியில வச்சாங்க. அரபாவை ஹஜ்ஜ கொண்டு போய் அல்லாஹ் இந்தியாவில வச்சிருந்தா இங்க உள்ளவங்க அங்க உள்ளதை ஃபாலோ பண்ணுவாங்களா, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் இங்கே வச்சான், எனவே இந்த நாட்டில் உள்ளவர் அதை பார்ப்பார்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் அவர்களுடைய பிறை எப்போது அந்த நாட்டில் தென்பட்டதோ அதை வைத்து என்ன செய்ய வேண்டியதுதான். இப்ப ஹாஜிகள் அரபாவில் இருக்கும் போதுதானே அரபா நாள் என்றால், ஹாஜிகள் அரபாவில் இருக்கும் போது உலக மக்கள் எல்லோரும் நோன்பு பிடிக்கலாமா? ஹாஜிகள் அரபா லைக்கிற நேரம் உலகத்தில் ஒரு பகுதி நைட் ஆயிருக்கும், அவங்க எப்படி நோன்பு பிடிப்பாங்க, ஒன்றோ முந்தி பிடிக்கணும் இல்ல அடிப்பிஞ்சு தான் பிடிக்கணும், வேற வழி இல்ல. எனவே உலக மக்கள் எல்லோருமே ஹாஜிகள் அரபாவில் இருக்கும் நாளில் தான் அரபா நோன்பு பிடிப்பது என்றால் அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன், உலகத்தில் எல்லா பகுதியும் பகலாக இருக்க மாட்டாது. சரி, அப்ப ஹாஜி அரபாவில் இருக்கும் போது நாம் எமது நாட்டவர்கள் நோன்பு பிடிக்கணும் என்றால் கிடையாது. அவங்க அவங்கள நாட்டில் கண்ட பிரகாரம் இப்போது துல்ஹஜ் மாதத்துடைய ஒன்பதாவது நாளோ. அப்ப சொல்லுவாங்க, அப்ப அன்றைக்கு அங்க பெருநாள் நாளே, பெருநாள் நாளில் நோன்பு பிடிக்கிறது ஹலாலா? ஏன்னா பெருநாள் அவங்களுக்கு தான், உங்களுக்கு அல்ல. உங்களுடைய நாட்டில் பெருநாள் நாளைக்கு தான், அப்ப எனவே எந்த விதத்திலும் என்ன செய்யாது, உங்களுக்கு குற்றம் வர மாட்டாது. நீங்க அன்றைய தினத்தில் நோன்பு பிடித்தால் போதும். அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ் மாதத்திலேயே 9வது நாள், நீங்க வாழக்கூடிய நாட்டில் பிறை கண்ட பிரகாரம் எப்போது 9வது நாளோ அந்த 9வது நாளில் நோன்பு பிடிச்சா அரஃபாவுடைய அந்த நோன்பினுடைய பலன் சவாபு உங்களுக்கு கிடைக்கும். 8வது நாளில் பிடிக்கலாமா? இங்கே ஹாஜிகள் அரஃபாவைக்கு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாள்லையும் தாராளமா என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், எந்த நாளும் தடை இல்லை சகோதரர்களே. அதுலேயும் சில சகோதரர்கள் பிழையா விளங்கி வச்சுக்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நோன்பு பிடிச்ச ஆகணும் கிடையாது. முதல் 9 நோன்பு பிடிக்கணும் என்பது கட்டாயம் அல்ல. பொதுவாக இந்த நோன்பு சுண்ணத்து, விட்டு விட்டு பிடிக்கலாம் என்றால் பிடிக்கலாம். ஆர்வத்தை குறைக்கிற விஷயம் இல்ல, சட்டத்தை தெளிவா விளங்கிக்கோங்க. சட்டம் சுண்ணா, ஃபர்து அல்ல, கட்டாயம் அல்ல. நோன்பு பிடித்தால் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், அதுல கூலிய தருவான், அதுல சந்தேகம் இல்ல. இப்ப சில சகோதரர்கள் நோன்பு பிடிக்க அறவே தேவையில்லைன்றாங்க. என்ன காரணம் சொன்னா, நபியாவும் நோன்பு பிடிக்கல. துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் என்ன செய்யற, முதல் 9 நாள்ல நபி அவர்கள் நோன்பு பிடித்ததாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்ததாக நான் காணலன்றாங்க. சகோதரர்களே, நபி அவர்களுடைய செயல் மாத்திரமல்ல மார்க்கம், நபி அவர்களுடைய சொல்லும் மார்க்கம் தான். நபி அவங்க தான் சொன்னாங்க, என்ன இந்த நாட்களில் செய்யப்படும் அனைத்து அமல்களும் அல்லாவுக்கு மிக விருப்பமானதுன்னு சொன்னாங்க. ஜிஹாதை விடவுமான்னு கேட்ட நேரத்தில் ஆம் ஜிஹாதை விடவும் தான் சொன்னாங்க. ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாகிற மனிதனை தவிர, அப்ப எனவே இந்த நாட்களில் செய்யக்கூடிய எந்த நல்லமலா இருந்தாலும் அல்லாவுக்கு விருப்பம் என்று நபி சொல்கிறார்கள் என்றால், நோன்பு நல்லமல்களில் உள்ளதா இல்லையா, யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நோன்பு நல்லமல்களில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது. அப்ப நபி பிடிக்கலையே என்று சொன்னால், நபி பிடிச்சுதான் இருக்கோன்றது எங்களுக்கு கட்டாயம் இல்லை, நபி சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, நபி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டது வந்து, நோன்பில் சிறந்த நோன்பு எது என்று கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, சௌமுன் யசூமு யௌமன் வயுஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு பிடிச்சி ஒரு நாள் நோன்பு விடுறது தான் நோன்புல சிறந்ததுன்றாங்க. இது யாருடைய நோன்பு? தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. அவர்கள் அப்படித்தான் நோன்பு பிடித்தார்கள், ஒரு நாள் நோன்பு பிடிப்பார்கள், ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். இதுதான் நோன்பில் சிறந்தது. சரி, நபி அவங்க அப்படி நோன்பு பிடிச்சாங்களா? ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லாமல் நபி பிடிச்சாங்களா என்றால் சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம், நபி அப்படி நோன்பு பிடிக்கல. காரணம் என்ன? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி அவர்கள் சில நாட்களில் தொடர்ந்து நோன்பு பிடிப்பார்கள். நாம் நினைப்போம் இதற்கு பிறகு தொடர்ந்து லைஃப்ல நோன்பு தான் போல அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக பிடிப்பார்கள். சொன்னாங்க, சில தினங்களில் தொடர்ந்து நோன்பை விடுவார்கள், இதற்கு பிறகு நோன்பை பிடிக்க மாட்டார்களோ என்று நாம் நினைக்கும் அளவுக்கு தொடர்ந்து நோன்பு பிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். இது சொல்றது யாரு? ஆயிஷா நாயகி. சகோதரர்களே, அப்போ ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லை என்றது நபி செய்யல என்று விளங்குதா இல்லையா? ஆனா சிறந்த நோன்பு என்று எதை சொன்னாங்க? ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லை. இப்ப நபி அவங்களோட சொல் செயல் என்று வரும்போது மார்க்கத்தில் எதுக்கு வெயிட் கூடன்னா, நபி அவங்களோட சொல்லுக்கு தான் வெயிட் கூட, நபி அவங்களோட சொல்லுக்கு தான் என்ன வெயிட் கூட. எனவே நபி அவர்கள் இந்த நாட்களில் செய்யும் எந்த அமலும் அல்லாவுக்கு விருப்பமானது என்று சொன்ன வகையில நாம் எந்த அமலையும் செய்யலாம். அதிலையும் விசேடமாக நோன்பு, 9 நாளும் ஒருவர் நோன்பு பிடிக்க நினைத்தால் தாராளமாக பிடிக்கலாம். ஆனால் அவ்வாறு பிடிப்பது கடமை என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு நாள் நோன்பு பிடித்து ஒரு நாள் நோன்பு பிடிக்காமல் இருப்பதாக இருந்தால் அப்படியும் என்ன செய்யலாம்? சில சகோதரர்கள் தண்ணி குடிச்சு காட்டுறாங்க, பாருங்க நாங்க நோன்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சா மாஷா அல்லா நல்லதுதான். எனவே நோன்பு பிடிக்கலாம். நேற்று ஒரு சகோதரர் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையை நோன்பு பிடிக்கலாமான்னு கேட்டார். இது இந்த மாதத்துல எக்ஸெப்ஷன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாள்ல எல்லா நாளும் நோன்பு பிடிக்கிறதுக்கு என்ன எங்களுக்கு சுண்ணாண்டு சொல்லப்பட்டிருக்கிறதாக வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் என்ன செய்யல, ஏன் நான் வெள்ளி என்றதுக்காண்டி பிடிக்கல, எனக்கு லீவு கிடைச்சிக்கு அதனால நான் பிடிச்சிருக்கிறேன். சரி, சனிக்கிழமை பிடித்தால் அல்லது வியாழக்கிழமை பிடித்தால் அந்த தடை நீங்கிவிடும். ஏன், வெள்ளிக்கிழமை நோன்புக்கு நபி அவர்கள் தடை விதித்தார்கள். பிறகு சொன்னார்கள், சனியோடு சேர்த்து பிடிப்பதாக இருந்தால், வியாழனோடு சேர்த்து பிடிப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்துடைய 9 நாளும் ஒருவர் நோன்பு பிடித்தால் அந்த நோன்புல இந்த சட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிடுவாரு, அவர் உண்டோ வியாழக்கிழமை பிடிப்பாரு இல்லாடி சனிக்கிழமை பிடிப்பாரு, அந்த தடை என்றது என்ன செய்திடும், நீங்கி போய்விடும். சரி சகோதரர்கள், அப்ப எனவே அரஃபாவுடைய நோன்பில நாங்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். காரணம், 2 வருடங்களுடைய பாவ மன்னிப்பு, 2 வருடங்களுடைய பாவ மன்னிப்பு. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு வெள்ள விடிஞ்சத்திலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் பசியில இருக்கிறதுல 2 வருஷத்து பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னால் சகோதரர்களே, இதுல ஒரு மூமின் ஆசைப்படவில்லை என்றால், ஆர்வப்படவில்லை என்றால் அந்த ஈமானை விட பலவீனமான ஈமான் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஹாஜிகளுக்கு இது சுன்னத்து கிடையாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் இருக்கும்போது அவர்கள் நோன்பு பிடித்திருக்கவில்லை என்பது தெளிவாக தெரியப்பட்ட விஷயம். ஹாஜிகளுக்கு இது சுன்னா அல்ல. சகோதரர்களே, ஹாஜிகள் மனசுல சமயத்தில் எங்களுக்கும் அந்த 2 வருட பாவ மன்னிப்பு கிடைத்தால் நல்லதுதானே, நாங்களும் நோன்பு பிடித்தால் நல்லதுதானே என்று கவலைப்படவே தேவையில்லை. காரணம் உங்களுக்கு தான் ஒட்டுமொத்த பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு தரானே. அன்றைய தினத்தில் ஹாஜிமார்கள் அரபாவில் இருக்கும் போது முதல்வானத்துக்கு அல்லாஹ் வந்து மலக்குமார்களை காட்டி, மலக்குமார்களிடம் பார்த்தீர்களா, மலக்குமார்களே இப்படி என் அடியார்கள் வந்திருக்கிறார்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன்னி கது கஃபர் துலகும், நான் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சகோதரர்களே, ஹாஜிமார்களுக்கு 2 வருஷம் சில்லற பாவ மன்னிப்பு இல்லை, அவருக்கு டோட்டல் மொத்த வாழ்க்கையினுடைய பாவ மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. எனவே ஹாஜி அரபால் இருக்கும் போது நோன்பு பிடிச்சி அல்லா டயர்டா இருக்குதே என்று படுத்துறாம நல்ல திண்டு குடிச்சு உஷாரா இருந்து முழுமையா துவால இருக்கிறதுல அவர் இருக்கணும். ஹாஜிக்கு தேவையானது அதுதான். என் அரபாவுடைய மைதானத்தில் அவர் துஆல தான் அதிகமான என்ன செய்யணும், கவனத்தை செலுத்தணும். ஹஜ்ஜிக்கு போற ஹாஜிமார் இதுல மிக கவனமாக இருங்க சகோதரர்களே. அரபாவுடைய நாளை வீணாக்குவதற்கு ஷைத்தான் கடுமையான முயற்சி செய்வான். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 15 அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நாட்டில இருந்து வந்த ஒரு அரபா ஒரு ஹஜ்ஜி குரூப்போட நாங்க ஹஜ்ஜிக்கு போன நேரத்தில் மினால இருந்து காலையில 4-10 மணிக்கு பஸ்ல ஏறி அரபாவுக்கு போய் சேரும் போது 3 மணி ஆச்சு. அவ்வளவு ரஷ்ஷும் அதுவும் பெரிய பிரச்சனையாவி ஒரு மாயா 3 மணிக்கு போய் சேர்ந்துட்ட. போய் சேர்ந்தா ஹாஜிமார்கள் எல்லாம் ஃபுல் டயர்டு. சகோதரர்கள், என் கண்ணால் நான் கண்ட காட்சி, நிறைய பேர் அன்று மாலை வரைக்கும் தூங்கிவிட்டார்கள். அரபாவுடைய நாள், வருஷத்துல ஒரு நாள், அந்த நாளுக்காகத்தான் அரபாவுன்னு ஹஜ்ஜிக்கே நாங்க வந்திருக்கிறோம். அன்றைய நாள் மாலை துஆவுடைய நேரம், அந்த நேரத்தில் தூங்கி வேஸ்ட் ஆக்கிட்டு சொல்லு பாருங்க. சுபஹானல்லாஹ், சில ஹாஜிமார்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் என்ன செய்யறாங்க, அரபாவுக்கு போயிடுறாங்க. போனே பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டு திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு இப்படி ஒரு வரைக்கும் இருந்து போட்டு லோருக்கு வந்துட்டு படுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பாவி படுக்கிறத வெள்ளைக்கு படுவேன். ஏன், அரபாவுடைய நாள் என்ன, லுஹர்ல இருந்து தான் ஆரம்பமாகின்றது. அரபாவுடைய நாள் லுஹர்ல இருந்து தான் அதனுடைய நேரம் ஆரம்பமாகின்றது. நபி அவர்கள் லுஹர் நேரத்தில் தான் அரபாவுக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். லுஹர் அசர் ஆகிய தொழுகையை சுருக்கி தொழுதார்கள். பிறகு என்ன செய்தார்கள், அன்று மாலை வரைக்கும் துஆவில் இருந்தார்கள். அப்ப மார்னிங் அவர்ஸ் இது இபாதத்துடைய நேரம் அல்ல. அப்ப எனவே மார்னிங் அவர்ஸ் நாங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். லுஹர் முடிந்து விட்டதா, இல்லை மாலை வரைக்கும் இது படுக்கிற நேரம் இல்லை. சரி, அப்படி கடுமையான ஒரு டயர்ட் வந்து நிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா இருந்தா தடை இல்ல. படுத்தீங்கன்னா யார்ட்டையாவது சொல்லி போட்டு படுங்க, ஒரு அரை வரலையே எழுப்பாட்டுங்கண்டு, இது மாலை வரைக்குமே இழுத்துட்டாருன்னு சொன்னா அரபா வீணா போச்சு. எனவே சகோதரர்களே, அரபாவுடைய மைதானத்தில் இருக்கும் ஹாஜிமார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்றைய நாளில் நாம் சொல்லக்கூடிய உபதேசம், அன்றைய நாளில் உங்களுடைய பேச்சுக்களை கதைகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் வந்து பேசினாங்க, அவங்க அந்த இதுல இபாதத்தில் இருக்கும் போது கற்பிணியாக இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் என்ன சொன்னா, மரியமே யாராவது உன்னிடத்துல வந்து பேசினால் அவர்களுக்கு பதில் சொல், இன்னி நஸர்துல் ரஹ்மானி சௌமா, நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிச்சிருக்கிறேன், பலன் நுக்கல்லிமல் ஜௌமின் சியா, யாரோடும் பேச மாட்டேன்னு சொல்லு. அப்ப ஹாஜிமார்கள் வந்தா நீங்க சூசகமா இந்த ஆயத்தை ஓதி காட்டலாம், இன்னி நஸர்துல் ரஹ்மானி சௌமா அலன்னு கல்லிமல் யோம இன்சியா. என்ன, சில ஹாஜிமார்களுக்கு இந்த சிறப்பெல்லாம் விளங்குறது இல்லை. அங்கேயும் வந்து பேசிக்கொண்டு கரைச்சிக்கொண்டு செல்ஃபியும் அதுவும் இதுவும் சொல்லி இந்த வீணான வேலைகளில் என்ன செய்கின்றார்கள், நேரத்தை கழிக்கின்றார்கள். சகோதரர்களை, ஒருவர் மீண்டும் ஹஜ்ஜி செய்வதற்கு வாய்ப்பு கேட்டார். ஏ, ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சிட்டீங்க தானே, என்ன கேட்குறீங்க, அந்த ஹஜ்ஜில் கதைச்சே நேரம் போச்சுண்டார். அந்த ஹஜ்ஜில் என்ன பேசி பேசியே அந்த ஹஜ்ஜியை செய்து விட்டது, அறியாத்தனமாக அப்படி கழிச்சிட்டோம். எனவே அந்த ஹஜ்ஜி எனக்கு நிறைவேறியதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இன்னும் ஒரு ஹஜ்ஜி செய்ய நான் நினைக்கிறேன் என்று கேட்டார். எனவே சகோதரர்களே, அரபாவுடைய நாள் அதிலே விசேடமாக எங்களுக்கு தெரியும், ஷைத்தானுக்கு ஆகவும் வெறுப்பான ஒரு நாள் என்றால் உலகத்திலேயே அரபாவுடைய நாள் தான். ஏன், அன்றைய தினம் நபி அவர்கள் சொன்னார்கள், அரபா மைதானத்திலிருந்து தனது பின்புறத்தினால் காத்து வெளியேறியவனாக மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொண்டு கைசேதமே கைசேதமே என்று அரபா மைதானத்திலிருந்து ஷைத்தான் ஓடுவான் என்று சொன்னார்கள். ஏன், அவ்வளவு பெரிய ஒரு லஸ்ட் அவனுக்கு அன்றைக்கு. ஏன், மிச்சம் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு இல்லாத பாவமெல்லாம் இவரை செய்ய வச்சு இவரை நரக வாசல்ல கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு இந்த மனுஷன் ஹஜ்ஜிக்கு வந்துட்டான். அரபா மைதானத்தில் இன்றத்தோடு அல்லாஹ் தஆலா இவருடைய எல்லா பாவத்துக்கும் ஹலாஸ் அரேஸ் பண்ணியாச்சு, டிலீட். இனி புதிய ஃபைல் தான் என்ன செய்யணும், இவருக்கு ஆரம்பிக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பாவம் செய்ய வச்ச அவனுக்கு இப்ப கவலை வருமா இல்லையா? எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், கைசேதமே கைசேதமே என்று கத்திக்கொண்டு அரபா மைதானத்திலிருந்து மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொண்டு ஓடுவான் என்றான். எனவே அவ்வளவு சிறப்பான ஒரு நாள் அரபாவுடைய நாள். எனவே ஹாஜிகளுக்கும் அந்த சிறப்பு இருக்கின்றது. ஹஜ்ஜிக்கு போவாத சகோதரர்களும் சகோதரர்களே, அந்த நோன்பை பிடிப்பதில், குடும்பத்தவர்களை நோன்பு பிடிக்க வைப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளையும் கூட நாம் என்ன செய்யலாம், அன்றைய தினத்தில் நோன்பு பிடிப்பதற்கு ஆர்வப்படுத்தலாம். ஜிக்ரு திலாவத்து போன்ற அதிகமான நன்மைகளை செய்து அந்த அரபாவுடைய நாளை சிறப்பாக கழித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பானாக. الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.